ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தில்லை திருப்பதிகம் பாலையுடை. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் குழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம்போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம திருநாவுக்கரசர் தேவாரத்தில் 4 திருமுறை 80 பதிகம் பாலையுடை கமு பொங்கி அப்படிங்கிற பதிகத்தை பார்க்க போகிறோம். இந்த பதிகம் திருநாவுக்கரசர் சிதம்பரத்தில் போய் நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணி பாடின பல பதிகங்களில் ஒரு பதிகம் இது. அப்படியாக அவர் பாடின பதிகங்களில் அவர் நடராஜ பெருமானுடைய ஆடலை கண்டு தரிசித்து அதை அந்த காட்சியை வர்ணித்து இறைவனுடைய திருமேனியை வர்ணித்து பாடின பதிகம் இது. இந்த பாலையுடை கமுகவங்கிங்கிற பதிகம். இந்த பதிகத்தில் அவர் சிவபெருமானுடைய பாதாதி கேச வர்ணனை அப்படின்பா, அதாவது ஒரு இறைவனை வர்ணிக்கிறப்போ அவனுடைய திருமேனியை வர்ணிக்கிறப்போ அந்த அழகை வந்து ஒவ்வொரு அங்க அங்கமாக சொல்லி வர்ணிக்கிறது உண்டு. அது மாதிரி இந்த பாட்டு பாதாதி கேசம் பாதத்தில் ஆரம்பித்து தலை வரைக்கும் காலிலேருந்து தலை வரைக்கும் வர்ணித்து பாடுற பாட்டு. அதனால் இந்த பாட்டில் இந்த குறிப்பில் பார்த்துருப்ப இல்லைங்க, இதில் 10 பாடல்களில் 10 விஷயங்களை சொல்லுவார் அவர். இது மாதிரி முதல் பாட்டில் அவனுடைய ஆடல் எப்படி இருக்குது அப்படின்னு மொத்தமாக சொல்லுவார். அப்புறம் அவனுடைய திருவடியை சொல்லுவார். அப்புறம் அவனுடைய அறையில் அணிஞ்சிருக்கிற ஆடையை சொல்லுவார். அப்புறம் இடுப்பில் கட்டிருக்கிற கச்சு பெல்ட் அதை சொல்லுவார். அப்புறம் ஆடுறப்ப அவன் கையில் காட்டுற அபிநயத்தை சொல்லுவார். அப்புறம் அவன் கழுத்து எப்படி இருக்குது, அவனுடைய சிரிப்பு எப்படி இருக்குது, அவன் நெற்றி கண் எப்படி இருக்குது, அவனுடைய தலையில் இருக்கிற பூக்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லிவிட்டு திரும்ப கடைசியில் இறைவனுடைய திருவடியில் இருக்கிற அந்த கட்டவரில் வந்து நிறுத்துவார் கடைசி பாட்டில். அதான் இந்த பாதாதிகேச வர்ணனை இருக்குது இந்த பாட்டில். அதனால் இது வந்து ஒரு அது இந்த பதிகத்துக்கு இருக்கிற ஒரு சிறப்பு. தேவாரத்தில் வேறு எந்த பதிகத்திலும் எப்படி பாதாதிகேச வர்ணனையாக ஒவ்வொரு பாட்டில் ஒவ்வொரு அங்கத்தை வர்ணித்து இப்படி கிடையாது இறைவனுடைய அங்கத்தை. இந்த பாட்டு நீங்கள் பார்த்தாலும் தெரியும், இந்த திருவிருத்தம் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த தலைப்பில். திருவிருத்தம் அப்படிங்கிறது அது ஒரு பாடல் வகை. இந்த பாடல்களில் தமிழில் பல விதமான மீட்டர்கள் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வெண்பா அப்படின்னு ஒன்று உண்டு அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி பல வகையான பாடல் மீட்டர்கள் உண்டு, அதில் திருவிருத்தம் அப்படிங்கிறது இந்த மீட்டர். இது இன்னைக்கு கட்டளை கழித்துறை அப்படின்பா இந்த மாதிரி பாட்டு அமைப்பு. உங்களுக்கு அபிராமி அந்தாதி தெரிஞ்சிருக்கும் பலருக்கும். இந்த அபிராமி அந்தாதியும் கட்டளை கழித்துறை இதே மாதிரி அமைப்பு. அது சும்மா உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொன்னேன். இப்போ பாட்டுக்குள்ளே போவோம். பாலையுடை கமுகு ஓங்கி பன்மாடம் நெருங்கி எங்கும் வாழை உடை புனல் வந்து ஏறி வாழ்வயல் தில்லை தன்னுள் ஆழ உடை கழல் சிற்றம்பலத்து அரண் ஆடல் கண்டால் பீழையுடை கண்களால் பின்னை பேய் தொண்டர் காண்பதென்னே. இந்த பதிகத்தை பற்றி சொல்கிறப்போ நான் இன்னொரு குறிப்பு சொல்ல உட்பேட்டேன். அது இறைவனுடைய பாதாதிகேச வர்ணனை இருக்குது இல்லை, அந்த ஒரு அங்கத்தையும் வர்ணிச்சுட்டு பாதத்தையோ இல்லை தோலாடையோ இல்லை அறையில் அணிஞ்சிருக்கிற கச்சோ இல்லை அவருடைய நீலகண்டமோ இல்லை அவருடைய சிரிப்போ எல்லாத்தையும் வர்ணிச்சுட்டு அப்புறம் சொல்லுவார், இந்த தரிசனத்தை கண்ட கண்ணால் இனிமேல் வேற பார்க்கறதுக்கு வேற என்ன இருக்குது அப்படிம்பார். அதில் நம்ம ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்று, திருநாவுக்கரசர் இறைவனுடைய திருநடனத்தை கண்டு தரிசித்து பாடின பதிகம் இது. ரெண்டாவது, அப்படிப்பட்ட ஒரு ஆடலை கண்டாச்சுனாக்க, அப்படிப்பட்ட ஒரு காட்சியை கண்டாச்சுன்னா இதுக்கப்புறம் இந்த கண்ணால் பார்த்து அனுபவிக்க வேண்டிய விஷயம் வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது. அதாவது உள்ளத்துக்குள்ளே ரொம்ப உயர்ந்ததை பார்த்தாச்சு, இனிமேல் மற்றதெல்லாம் பார்த்து ஆக வேண்டியது என்ன இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஒரு இதுக்கு போகிறோம், இப்போ நம்ம அலாஸ்கா குரூஸ் போகிறோம் இல்லைனாக்கா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் எதுக்காக போகிறோம், நம்ம கண்ணால் காட்சிகளை பார்த்து ரசித்து இன்பம் அடையிறதுக்காக போகிறோம். இதில் திருநாவுக்கரசர் சொல்கிறார், இறைவனுடைய ஆடலை கண்டாயிடுச்சுன்னா, இறைவனுடைய திருவடியை கண்டாச்சுன்னா, இறைவனுடைய புன்னகையை பார்த்தாச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த கண்ணால் உலகத்தில் பார்க்குறதுக்கு வேறு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தோடு ஒவ்வொரு பாட்டிலையும் முடிப்பார். நம்ம இந்த பாட்டுக்குள்ளே போகிறப்ப தெரியும் அது. இந்த முதல் 2 அடி பாளையோடை கமுகோங்கியிலேருந்து வாழ்வயல் தில்லை தன்னுள் அது வரைக்கும் அந்த சிதம்பரத்தோடைய வர்ணனை இது அந்த காலத்து சிதம்பரம் இல்லையா, 1400 1500 வருஷத்துக்கு முன்னாடி சிதம்பரம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கணும் இல்லையா. மாட்ட வேண்டிய காலம், ஏறு ஏறு கலப்பை அது மாதிரி இல்லையா, வயல் உழவு தோட்டம் சோலைகள் தோப்புகள் அப்படி இருந்த இடம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லையா உலகம் இன்னைக்கு. அதனால அந்த சிதம்பரத்தை சுற்றி வயல்கள் தோப்புகள் எல்லாம் அப்படி இருக்கு, அங்கே நிறைய நீர்வளம் இருக்கு, வயல்கள் நிறைய செழிப்பாக இருக்கணும்னாக்க ஜலம் நிறைய இருக்கணும், அப்படி அங்கே ஜலம் நிறைய இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வர்ணிக்கிறார் அந்த முதல் 2 அடியில். பாலை உடை கமுகு ஓங்கி, கமுக மரம்னாக்க பாக்கு மரம் இல்லையா, நம்ம தென்னை மரம் பாக்கு மரம் அது அதெல்லாம் நீங்கள் கிராமத்தில் போனால் பார்க்கலாம். அந்த பாக்கு மரத்தை பற்றி சொல்கிறார், கமுகுனா பாக்கு மரம், பாலை உடை கமுகு ஓங்கி, அந்த கமுக மரம் உயரமாக வளர்றது செழிப்பாக வளர்றது, அந்த பாலை கமுக மரத்தில் பாலை இருக்கும். பாலைங்கிறது நீங்கள் பார்த்துருக்கலாம், தென்னை மரத்தை அந்த தென்னை மரத்தில் அந்த மேலே வந்து பூவெல்லாம் வர்றப்போ அந்த இடத்துக்கு பாலை அப்படிம்பா, தென்னை மரம் கமுக மரம் அது மாதிரி மரங்களில் அந்த அதுக்கு பாலை அப்படின்னு மேலே வரும். அது அப்படி பாலைகள் இருக்கின்ற கமுக மரங்கள் ஓங்கி, ஓங்கிறதுனா உயர்ந்து வளர்றது செழிப்பாக இருக்கிறது, அப்படி அதெல்லாம் ஓங்கி வளர்ந்துருக்கு சிதம்பரத்தில். அப்புறம் வேற என்ன இருக்கு, பன் மாடம் நெருங்கி எங்கும் அப்படின்னா, அந்த ஊர் முழுக்க அல்ல மாடங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு இல்லையா, நமக்கு நம்ம ஊர்களில் தெரியும், ஊருக்கு நடுப்புற கோவில், கோவிலை சுற்றி மாட வீதிகள்லாம் இருக்கும், நகரம் இருக்கும், அந்த நகரத்துக்குள்ள இருக்கிறப்போ வீடுகள்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும், அந்த வீடுகள்லாம் மாடி வீடுகள் அப்படிங்கிறார். மாடம் அப்படின்னாக்க மாடி வீடு, நம்ம வீடுகளில் பொதுவாக நம்ம கிராமங்கள்லாம் பார்த்தா மாடி வீடு இருக்காது, ஆனால் நகரங்களுக்குள்ள வர்றப்போ செங்கல்லால் வீடு கட்டியிருப்பா மாடி வீடுகள்லாம் இருக்கும். அது மாதிரி இந்த இடத்துல சிதம்பரத்தில் மாடி வீடுகள்லாம் இருந்தது அப்படிங்கிறார். பன் மாடம் நெருங்கி எங்கும் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் பல மாடி வீடுகள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு, அப்படி நெருங்க இருக்கிற அப்படி நெருக்கமாக வீடுகள்லாம் இருக்கிற இடத்துல அது அப்படி இருக்குது. அப்புறம் வயல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற நல்ல இந்த தோப்பை சொன்னார், அப்புறம் ஊர் எப்படி இருக்குன்னு சொன்னார், அப்புறம் ஊரை சுற்றி இருக்கிற வயல் எப்படி இருக்குன்னு சொல்கிறார். வாழையுடை புனல் வந்து எறி வாழ் வயல் தில்லை தன்னுள், இந்த தில்லையை சுற்றி வயல் இருக்கு, அந்த வயல் எப்படிப்பட்ட வயல், வாழையுடை புனல் வந்து எறி வாழ் வயல், வாழை அப்படிங்கிறது மீன், அது நம்ம பாடல்களில் பார்த்துருப்போம், நம்ம திருஞான சம்பந்தரோட பதிகங்கள் பார்த்தப்போ 1.23 பதிகம் பார்த்தோம், கோலக்கா அப்படிங்கிற ஸ்தலம், அதில் மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்கா உளான் அப்படின்னு ஃப்ரேஸ் வரும். அந்த மடை அப்படிங்கிறது வயலுக்கு ஜலம் எடுத்துன்னு போகிற சின்ன சேனல், அது அதில் வாழை மீன்கள்லாம் பாயறது நீஞ்சின்னு இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த காவேரியிலேருந்து வர்றது நிறைய ஜலம் இருக்குது, அதில் மீன்கள்லாம் கூட்டி மீன்கள்லாம் நீஞ்சின்னு இருக்கு, அப்படி அந்த மீன்கள் நீஞ்சிட்டு வர்ற ஜலம் அப்படி வயல்களுக்கு வர்றது அப்படிங்கிறது. அதனால நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்க தெரியும், இந்த நெல் வயல்களில் அந்த நீர் வளம் நிறைய இருக்கிற சமயத்தில் இந்த நெல் நாற்று நட்டு இதெல்லாம் பண்ணுறாள் இல்லையா பயிரிடுறப்போ, அந்த அந்த சமயத்தில் அங்கே நிறைய ஜலம் இருக்கும். அப்போ பார்த்தோம்னா நம்ம அங்கே நிறைய கொக்குகள் அதெல்லாம் அங்கே பார்க்கலாம் அந்த வயலில். அது என்ன அப்படின்னாக்கா, இந்த தண்ணியில் நண்டு வரும் இல்லைன்னா மீன்கள் வரும், அதெல்லாம் சாப்பிட்றதுக்காக அதை வந்து வயலில் உட்காண்டிருக்கும். அது மாதிரி சொல்கிறார், வாழை மீன்கள் இருக்கின்ற புனல் அந்த ஜலமானது வந்து எரி, அந்த ஜலம் வந்து மோதுகின்ற, எரிதல்னாக்க மோதுறது அலை மோதுறது, அப்படி ஜலம் வந்து மோதுறது, அப்படி ஜலம் மோதுகின்ற வாழ் வயல் அப்படின்னா செழிப்பான வயல், அப்படியா அப்படிப்பட்ட வயல்கள் இருக்கு, அப்படி நீர்வளம் மிக்க வயல்கள் சூழ்ந்த தில்லை தன்னுள், அந்த தில்லைங்கிற நகரத்தில் முன்னாடி பார்த்துருக்கோம், தில்லைங்கிறது ஊரோட பேர், சிற்றம்பலம்ங்கிறது கோவிலோட பேர், ஆனால் அந்த சிற்றம்பலம்ங்கிறது தான் சிதம்பரம் சம்ஸ்கிருதத்தில், அதுதான் இப்போ ஊருக்கே பேராக இருக்கு. அப்படிப்பட்ட இந்த தில்லையில் ஆழ உடை கழல் சிற்றம்பலத்து அரண் ஆடல் கண்டால், சிற்றம்பலத்து அரண் ஆடல் கண்டால், சிற்றம்பலத்து அரண் அந்த சிற்சபையில் ஆடிக்கொண்டிருக்கிற நடராஜ பெருமான், அப்படி அந்த நடராஜ பெருமானுடைய ஆடலை கண்டால் அப்படின்னா அவனுடைய திருக்கூத்தை தரிசனம் பண்ணினால், அவனுடைய திருநடனத்தை பார்த்த பின்னால் அப்படின்னு அர்த்தம். அது எப்படிப்பட்ட திருவடி இது, அது ஆடுகின்ற திருவடி இது இல்லையா, ஆழ உடை கழல் இறைவனுடைய திருவடியானது, கழல் அப்படின்னா திருவடி, அதை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். கழல் அப்படிங்கிறது ஆண்கள் கால் அணிகின்ற ஒரு வீர சின்னம், அது ஒரு ஆபரணம், அது திருவடிக்கு ஆகு பேராக வரும். ஆழ உடை கழல் நம்மை ஆளாக உடைய கழல், நம்மளே ஆளக்கூடிய திருவடி அது, நம்மை ஆள்கின்ற திருவடியை உடைய சிவருமான் அவனுடைய அந்த திருவடியின் ஆட்டத்தை கண்டால், அவனுடைய ஆட்டத்தை கண்டால் அப்படி பார்த்தாச்சுனாக்க பீழை உடை கண்களால் பின்னை பேய்த் தொண்டர் காண்பது என்ன? அப்ப நம்ம இந்த கண் சாரண இந்த ஊனக்கண் அப்படிம்ப, இந்த உடம்புல இருக்கிற இந்த புறக்கண்ணால நம்ம பாக்குறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற பீழை அப்படின்னாக்க கண்ணுல இருந்து வழியிற அழுக்கு இல்லையா? நம்ம காலம்ல இருந்தா நமக்கு தெரியும் கண்ணுல பீழை இருக்கும். அப்படிப்பட்ட பீழைகள், பீழை இருக்கக்கூடிய கண்ணு இந்த உடல்ல இருக்கிற புறக்கண், இந்த புறக்கண்களால பேய் தொண்டர் காண்பது என்ன? இந்த பேய் தொண்டர்ங்கிறது இந்த பேய் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியிருந்தது என்ன அப்படின்னு. உரையில சொல்றக்கா பேய் போன்ற இயல்பை உடைய அடியார்கள் அப்படிங்கிற, அதனால பேய் போன்ற இயல்பை உடைய அடியார்கள், பேய் பிடிச்சுக்கிறது அப்படின்னு பள்ளி, அது மாதிரி அவனுக்கு இந்த பித்து பிடிச்சிருக்கு பேய் அப்படிங்கிற இல்லையா, அது மாதிரி அந்த அடியார்களுக்கு இறைவனே ஒரே சிந்தனையா இருக்கும் அப்படி சொல்ற அப்படி நம்ம பொருள் கொள்ளணும். ஏன்னா இந்த ஃப்ரேஸ் வந்து பேய் தொண்டர்ங்கிறது நான் தேவாரத்தில் வரைக்கும் பார்க்கல, ஆனால் நம்ம பேச்சில் சொல்லுவோம் பேய் காத்தடிக்கிறது, பேய் மழை பெய்யறது அப்படிம்போம். அதெல்லாம் என்ன அர்த்தம்? பேய் காத்து பேய் மழைன்னு என்ன அர்த்தம்? நிறைய எக்கச்சக்கமாக காத்தடிக்கிறது, பலத்த காத்தடிக்கிறது, பலத்த மழை பெய்யுறது அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம பேய் காத்து பேய் மழை அப்படின்லாம் சொல்கிறோம். அது மாதிரி இந்த இடத்துல பேய் தொண்டர் அப்படிங்கிறது ரொம்ப பக்தி மிகுந்த தொண்டர் அப்படின்னு நான் பொருள் கொள்ளலாம்னு எனக்கு தோன்றுறது. அப்படிப்பட்ட தொண்டர்கள் தங்களுடைய உடம்பில் இருக்கிற ஊனக்கண்ணால, இந்த உடம்பில் இருக்கிற புறக்கண்ணால காண்பது என்ன, பின்னை காண்பது என்ன, இனிமே அவ பார்க்க வேண்டியது என்ன இருக்கு? இவர் தான் பார்த்தார் இல்லையானது சேர்ப்பசல சொல்ற மாதிரி சொல்றாரு. சிவனடியார்கள் இறைவனுடைய ஆடலை கண்ட பின்னால இந்த கண்களால இந்த உலகத்துல பாக்குறதுக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறார். இதான் இந்த முதல் பாட்டுக்கு நேரடியான பொருள். இரண்டாம் பாட்டுக்கு போவோம். பொருவிடை ஒன்று உடை புண்ணிய மூர்த்தி புலி அதளன் உருவுடைய மலைமங்கை மணாளன் உலகுக்கெல்லாம் திருவுடை அந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் திருவடியை கண்ட கண்கொண்டு மற்ற இனி காண்பதென்னே. இந்த எல்லா பாட்டிலையும் கசி அடி அதை கண்ட கண்ணால வேற என்னதை பார்க்கணும் இனிமே அப்படிங்கிறது. இதுல இறைவனுடைய வர்ணனை முதல் ரெண்டு அடி, அப்புறம் மூணாவது அடி இந்த சிதம்பரத்தோட வர்ணனை, அப்புறம் நாலாவது அடி அப்படிப்பட்ட சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமானுடைய திருவடியை பார்த்தப்புறம் வேற என்ன இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு முடிக்கிறார். பொருவிடை ஒன்றுடை புண்ணிய மூர்த்தி. விடை அப்படின்னா ரிஷபம், பொருவிடை பொறுதல் அப்படின்னா சண்டை போடுறது போர் செய்யறது, அப்படி பொருவிடை அப்படின்னா போர் செய்ய வல்ல ரிஷபம் அப்படின்னு அர்த்தம். அது உடைய புண்ணிய மூர்த்தி, மூர்த்தினா வடிவம் சுவாமி, புண்ணிய மூர்த்தினா புண்ணியத்தின் வடிவமாக இருக்கிற பெருமானவர், அப்படி ரிஷப வாகனத்தை உடைய புண்ணிய மூர்த்தியே அப்படின்னு சொல்றார் முதலடியில் அந்த புண்ணிய மூர்த்தி அப்படின்னு சிவபெருமான். இந்த பொருவிடை அப்படிங்கிறது நம்ம பல இடங்களில் பாடல்களில் பார்த்துருப்போம். இந்த ரிஷபம் அப்படின்னு வர்றப்போ அதுக்கு ஏதாவது ஒரு அப்ஜெக்டிவோட வரும், சினவிடை மால்விடை வெள்விடை அப்படின்லாம், அந்த ரிஷபத்துக்கு அப்ஜெக்டிவ். அதெல்லாம் இந்த இடத்துல பொருவிடைன்னு அப்ஜெக்டிவாக சொல்கிறார், போர் செய்யக்கூடிய ரிஷபம். இது ஏன் போர் செய்யும்? அதுக்கு வந்து நிறைய வலிமை உண்டு, அது அடியவர்களுக்கு பாதுகாவலாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை பார்த்து பார்த்துருக்கோம். இந்த சுண்ணவன் சந்தன சாந்தம் அப்படின்னு ஒரு பதிகம் பார்த்துருக்கோம் முன்னாடி, திருநாவுக்கரசருடைய முதல் சில பதிகங்கள் ஒன்று. அவரை பல்லவ ராஜா அவரை தண்டித்து அவரை கொல்றதுக்காக மரண தண்டனை கொடுத்து அவரை யானையை விட்டு இடற செய்யறது அப்படின்பா, யானையை விட்டு தலையை நசுக்கிறது, அப்படி தண்டனை கொடுத்தப்போ அவர் அந்த பதிகம் பண்ணார் சுண்ணவன் சந்தன சாந்தம்னு. அப்போ அந்த யானை அவரை ஒன்றும் செய்யாமல் பாகர்களை அடித்து துவைச்சிட்டு ஒரு எப்படி போகிறது. அந்த பாட்டில் சொல்வார், சுண்ணவன் சந்தன சாந்தும் சுழத்திங்கச் சுழாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரண் ஏறும் அகலம் மலாய அறவும் அப்படின்னு போகும் அந்த பாட்டு. அந்த அண்ணல் அரண் முரண் ஏறும் அப்படிம்பார், அந்த அரண் முரண் ஏறு அப்படின்னா என்ன அர்த்தம்? அடியவர்களுக்கு அரணாக இருக்கின்றது அந்த ஏறு, பகைவர்களுக்கு முரணாக இருக்கின்றது அந்த ஏறு, அடியவர்களுக்கு பாதுகாவல், அரண்னா காப்பு கவசம் பாதுகாப்பு, முரண் அப்படின்னா எதிர்க்கிறது, அப்படி அடியவர்களை காத்தும் பகைவர்களை எதிர்த்தும் இருக்கின்ற அந்த ரிஷபம். அதான் இங்க சொல்றார் பொருவிடை, போர் செய்யத்தக்க போர் செய்ய வல்ல ரிஷபம் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட அந்த பொருவிடை ஒன்று உடைய புண்ணிய மூர்த்தி புலி அதளன், புலி தெரியும் நமக்கு, அதுல இருந்து அதளன்னா என்ன நம்ம கெஸ் பண்ணிக்கலாம், அதள் அப்படின்னா தோல், புலி அதளன் அப்படின்னா புலித்தோலன். இறை சிவபெருமான் அறையில புலித்தோல் கட்டின்னு இருக்கான் இல்லையா, அதை சொல்றார் புலித்தோலை அறையில் ஆடையாக கட்டிய பெருமான். ஒரு உடையம் மலைமங்கை மணாளன், மலைமங்கை உமாதேவி, மலைக்கு மகள் மலைமங்கை, அந்த மலைமங்கைக்கு மணாளன் சிவபெருமான். அந்த மலைமங்கைக்கு அப்ஜெக்டிவ் உருவுடையம் மலைமங்கை. இந்த உருவுடையம் மலைமங்கைங்கிறது உருவுடைய மலைமங்கை அப்படின்னு எடுத்துன்னு, அந்த இம் வந்து மீட்டருக்காக வந்தது எக்ஸ்ட்ராவா அப்படின்னு எடுத்துன்னு பொருள் கொள்ளலாம். அது நேரடியாக அப்படி சுலபமாக பொருள் கொள்ளலாம். இல்லைன்னாக்கா உருவுடை அம் மலைமங்கை அப்படின்னு பிரித்து பொருள் கொள்ளலாம். அதுக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்டர்பிரிட்டேஷன்லாம் கொடுக்கணும். அதனால் நம்ம நேரடியாக உருவுடைய மலைமங்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். உரு அப்படின்னா அழகு, அப்படிப்பட்ட அழகுடைய மலைமங்கை, அழகான உமாதேவியார், அவளுக்கு கணவன் மணாளன், யார் சிவபெருமான். அப்புறம் உலகுக்கெல்லாம் திருவுடை அந்தணர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன். உலகுக்கெல்லாம் திருவுடை அந்தணர் வாழ்கின்ற அப்படிங்கிறத ஒரே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு இன்டர்பிரேட் பண்ணணும். அது அந்த உலகுக்கெல்லாம் திருவுடை அப்படிங்கிறது இது அந்தணருக்கு அப்ஜெக்டிவா இல்லைன்னா சிற்றம்பலவனுக்கு அப்ஜெக்டிவான இன்டர்பிரேஷனில் வித்தியாசம் வரலாம். இல்லையா உரையில் வா சொல்கிற அந்த உலகுக்கெல்லாம் திருவுடை அப்படிங்கிற ஃப்ரேஸை தில்லை சிற்றம்பலவனுக்கு கொண்டு போய் உரையில் கொடுக்குற, இந்த உலகுக்கெல்லாம் திருவை உடைய சிற்றம்பலவன், அந்தணர் வாழ்கின்ற சிற்றம்பலவன் அப்படின்னு ரெண்டு தனித்தனியாக எடுத்து ரெண்டு அப்ஜெக்டிவையும் சிவபெருமானுக்கே பொருத்துறா, அப்படி உரையில் கொடுக்குறா. ஏன்னா அப்படி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எல்லா திருவும் உடையவன் சிவபெருமான். அதனால் உலகுக்கெல்லாம் திருவுடை சிற்றம்பலவன் அப்படின்னு எடுத்துட்டாக்க அந்த உலகத்துக்கெல்லாம் உலகத்தில் இருக்கிற இந்த யார் எல்லா அடியார்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் உயிர்களுக்கும் அருள்கின்ற சிற்றம்பலவன். திருநக்க பல அர்த்தங்கள் இல்லையா, செல்வம்னு சாத ஒரு அர்த்தம் இருக்குது, லக்ஷ்மி செல்வம் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனால் எந்த விதமான நன்மையுமே திரு, அதனால் அது எல்லா திருவும் எல்லா செல்வம் அது மாதிரி முக்தி அப்படிங்கிறதும் ஒரு திரு, அப்படி முக்தியையும் கொடுக்குறவன் அவன் தான். அப்படி சொல்லி இந்த உலகுக்கெல்லாம் எல்லா விதமான செல்வங்களையும் கொடுக்கின்ற சிற்றம்பலவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நம்ம சம்பந்தர் தேவாரத்தில் 1.80 பதிகத்தில் பார்த்துருக்கோம். செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை அப்படின்னு வருது இல்லையா, அதில் பல செல்வங்கள் வரும். அந்த விளக்கத்தை போய் நம்ம பார்த்தோம்னா தெரியும். அதில் செல்வன் கழிலேத்தும் செல்வம் செல்வமே அப்படின்னு முடியும். அப்படிப்பட்ட செல்வன் அவன், அதனால் உலகுக்கெல்லாம் திருவுடை சிற்றம்பலவன் அப்படின்னு உரை கொடுக்குறா. அப்புறம் அந்தணர் வாழ்கின்ற தில்லை, அதுவும் இன்னொரு அப்ஜெக்டிவ் அந்த ஊருக்கு, அப்படி எடுத்துக்கலாம். இல்லைனாக்க உலகுக்கெல்லாம் திருவுடை அந்தணர் அப்படின்னு அந்த உலகுக்கெல்லாம் திருவுடை அப்படிங்கிறத அந்தணர் அப்படிங்கிறதோட இன்டர்பிரேட் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகுக்கெல்லாம் உலக க்ஷேமத்துக்காக வாழ்கின்ற அந்தணர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அதையும் நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம், சமுதிரத்தை வாழ்ல பார்த்துருக்கோம். கற்றாங்க எரியோம்பி கலியை வார்ப்பமே செற்றார் வாழ்தில்லை அப்படின்னா உலக க்ஷேமத்துக்காக அவர்கள் வேள்விகள்லாம் செய்கிறாரு இல்லையா. அது மாதிரி அப்படி உலகத்தோடைய நன்மைக்காக வாழ்கின்ற அந்தணர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நம்ம இதை பற்றி யோசிச்சிருந்தப்போ எனக்கு அந்த திருநீலகண்ட குயவனார் அந்த சரித்திரம் ஞாபகம் வந்தது. பெரிய புராணத்தில் திருநீலகண்டர் நாயனார் அந்த இவர் இருக்கார் இல்லையா குயவர். ஏன்னா ரெண்டு திருநீலகண்டர் உண்டு நாயன்மார்களில், ஒருத்தர் திருநீலகண்ட குயவர், இன்னொருத்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். இந்த திருநீலகண்ட குயவர் அவருடைய வரலாற்றில் அவ சிவபெருமான் வந்து ஒரு சிவனடியார் மாதிரி வந்து ஒரு ஓட்டை கொடுத்து இது நீ பத்திரமா வச்சிரு நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போவார். அப்புறம் வந்து பார்த்தா ஓடு மறைஞ்சிருக்கும். அப்போ வழக்கு வாதம் பண்ணி அப்புறம் தில்லை அந்தணர்கள்ட்ட போய் முறையிடுவார். அந்த தில்லை அந்தணர்கள் ரெண்டு பக்கத்துடைய இதையும் கேட்டு விசாரித்து தீர்ப்பு சொல்லுவார். யார் திருநீலகண்ட பக்கம் அவர் சொல்கிறது ஏற்றுக்கப்பட்டதா இல்லை இந்த அடியாரா வந்து சிவபெருமான் சொன்னது ஏற்றுக்கப்பட்டதான்னு அவர் தீர்ப்பு சொல்லுவார். அந்த இடத்துல சேக்கிரார் சொல்றார், திருவுடை அந்தணாளர் செப்புவார் அப்படிங்கிறார் இல்லையா. திருவுடை அந்தணாளர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அங்கே வந்து அவர்கள் திருவை உடையவர்கள் அப்படிங்கிறார். இந்த திலை வாழ் அந்தணர்கள் திருவை உடையவர்கள். அந்த இடத்துல திரு அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்ற உரையில சொல்றது ஞான செல்வம் அப்படிங்கிறார் இல்லையா. இந்த ஞானம் மிக்க அந்தணாளர்கள் அப்படின்னு அங்கே சொல்றார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அங்கே திருவுடை அந்தணாளர்னு அங்கே சொல்றதுனால இந்த இடத்துல திருவுடை அந்தணர் அப்படிங்கிறது அந்த அந்தணர்களோட நேரடியாகவே திருவுடை எடுத்துட்டு அவர்களுக்கு திரு இருக்கு. அந்த திரு எதற்காக இருக்குன்னா உலகக்கெல்லாம் அவர்கள் கொடுக்கிறார்கள் அந்த திருவை அப்படிங்கிற அப்படி எடுத்துக்கலாம்னு எனக்கு தோன்றுறது. அதனால ரெண்டு இன்டர்பிரேஷன் இருக்கு இதுல. உலகக்கெல்லாம் திருவுடை அந்தணர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன், அந்த சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமான் அவனுடைய திருவடியை கண்ட கண் கொண்டு அவனுடைய திருவடியை நான் கண்ணால தரிசித்தேன். அப்படி தரிசிச்ச கண்ணால மற்ற இனி காண்பது என்ன? அப்புறம் இனிமே பாக்குறதுக்கு என்ன இருக்கு? மற்றதுனா இந்த இடத்துல அப்புறம், இனினா இனிமே அப்படின்னு நேரடியான பொருள். அவனுடைய நடராஜ பெருமானுடைய திருவடியை நான் கண்ணால தரிசிச்சேன், இந்த கண்ணால நான் உலகத்துல பார்த்து அனுபவிக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு அப்படிங்கிறது. அதான் உள்ளத்துக்கு அனுபவிக்கக்கூடியதுலேயே மிகச்சிறந்ததாக பார்க்க வேண்டிய விஷயம் இறைவனுடைய திருவடி, அதை நான் தரிசிச்சுட்டேன், இனிமே எனக்கு என்ன இருக்கு பார்க்கறதுக்கு அப்படிங்கிறது. இதுதான் இந்த ரெண்டாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். மூன்றாம் பாட்டுக்கு போவோம். தொடுத்த மலரோடு தூபமும் சாந்தும் கொண்டு எப்பொழுதும் அடுத்து வணங்கும் அயனோடு மாலுக்கும் காண்பறியான், பொற்கொண்டணிந்து பொன்னாகிய தில்லை சிற்றம்பலவன் உடுத்த துகில் கண்ட கண்கொண்டு மற்ற இனி காண்பதென்னே. பல பாடல்கள் இதே மாதிரி தான் முடியும். அந்த அதை பார்த்த கண்ணால இனிமே பார்க்கறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு. தொடுத்த மலரோடு தூபமும் சாந்தும் கொண்டு அப்படின்னாக்க, இந்த முதல் ரெண்டு அடி சிவபெருமான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அறிவதற்கு அறியவனாக இருக்கிறான், அவர்களால் அறியப்படாதவன். ஆனால் அந்த பிரம்மா விஷ்ணு எப்படி அவனை வழிபடுறார்கள் அப்படின்னு முதல் ரெண்டு அடியில் சொல்றார். முதல் அடியில் தொடுத்த மலரோடு தூபமும் சாந்தும் கொண்டு அவர்கள் வழிபடுகிறார்கள். பிரம்மாவும் விஷ்ணுவும் இறைவனை வழிபடுகிறார்கள். எப்படி வழிபடுகிறார்கள்? தொடுத்த மலரோடு, அவர்கள் பூக்களை பறித்து அதை மாலையாக தொடுத்து அதை இறைவனுடைய திருவடியில் சாத்தி வழிபடுகிறார்கள். தொடுத்த மலரோடு தூபமும், தூபம் அப்படின்னாக்க நறுமண புகை இல்லையா, நம்ம சாம்பிராணி போடுறவங்க சாம்பிராணி புகை இல்லைன்னா குங்கிலிய புகை, இது மாதிரி நறுமண புகைகள், அப்படிப்பட்ட தூபம். சாந்து, சாந்து அப்படின்னாக்கா சந்தனம்னு அர்த்தம். சந்தனத்தை அரைச்சு அதால இறைவனுடைய அலங்காரம் பண்ணுவா, இறைவனுக்கு அலங்காரம் பண்ணுவா, இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுவா, அதெல்லாம். அதனால அவர்கள் பூமாலைகள், நறுமண புகைகள், சந்தனம் இவற்றையெல்லாம் எப்போ இவற்றால இறைவனை பூஜை பண்றா. எப்பொழுதும் அடுத்து வணங்கும் அயனோடு மாலுக்கும் காண்பறியான், அவர்கள் இருவரும் எப்பொழுதும் அடுத்து வணங்குகிறார்கள் அப்படின்னா பக்கத்துல இருந்து இறைவனை வழிபடுகிறார்கள் அப்படிங்கிறார். அப்படி வணங்கி வழிபடுகின்ற அவர்களாலையும் காண்பறியான், அவர்களாலையும் காண இயலாதவன். எப்போ அடிமுடி தேடினப்போ அவர்களால காண முடியல, அது சொல்றாருங்க இல்லையா. அது இறைவனால வெளிப்பட்டதான் உண்டு இல்லையா. நம்ம போய் இறைவனை பார்த்துட முடியுமா? நம்ம இறைவனை காண்பதற்கு முயற்சி பண்ணலாம், ஆனா அவன் அருளணும். நம்ம பக்தியோடையோ எப்படி வேணா நம்ம முயற்சி பண்ணலாம், ஆனா அது இறைவன் அருள் புரிஞ்சாதான் நமக்கு அவன் வெளிப்படுவான். இதுல சொல்லுவார் இல்லையா, திருநாவுக்கரசர் ஒரு பாட்டுல சொல்லுவார், ஆட்டு வித்தல் ஆறொருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தல் ஆறொருவர் அடங்காதாரே அப்படின்னு அந்த பாட்டுல கடைசியில வரும். காட்டு வித்தால் ஆறொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே அப்படிமாரு. அதாவது நீ உன்னை வெளிப்படுத்தினாக்க காட்டு வைத்தால் ஆறு ஒருவர் காணாதர், நீ வெளிப்படுத்தினால் உன்னை காட்டி கொண்டால் யார் தான் உன பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில் சொல்றார், காண்பார் ஆர் கண்ணுதலாய் காட்டா காலே. நெற்றி கண்ணுடைய சிவருமானே, நீ உன்னை வெளிப்படுத்தாட்டா யாரால உன்னை பார்க்க முடியும்? காண்பார் ஆர் கண்ணுதலாய் காட்டா காலே, கண்ணுதலாய் காட்டாக்கால் காண்பார் யார் அப்படிங்கிறார். அது மாதிரி இந்த இடத்துல அடிமுடி தேடினப்போ பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களோட முயற்சினால அந்த அடிய முடியும் தேட போனான். அப்படி போனப்ப அவர்களால காண முடியல, ஏன்னா இறைவன் வெளிப்படுத்திக்கல. அதுதான் சொல்றார், அப்படிப்பட்ட அயனுக்கும் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும், அயன் அப்படின்னா பிரம்மா, மால் அப்படின்னா விஷ்ணு, அப்படி வழிபட்ட விஷ்ணு பிரம்மாக்களுக்கும் காண இயலாத பெருமான் யாராவன் பொடிக்கொண்டு அணிந்து அவன் தன்னுடைய திருமேனி மேல விபூதி பூசின்னு இருக்கான். பொடினா சாம்பல், திருநீர், திருநீர் பூசிண்டு பொன்னாகிய தில்லை சிற்றம்பலவன். இந்த பொன் அப்படிங்கிறது இந்த நமக்கு தெரியும் பொன்னம்பலம் அப்படின்னு சொல்லுவோம், சிதம்பரம் கோயிலுக்கு பொன்னால கூரை வேந்திருப்பார்கள். அதனால பொன்னாகிய தில்லை சிற்றம்பலவன், அப்படி பொன்மயமாக இருக்கின்ற தில்லை சிற்றம்பல பெருமான் அப்படிங்கிற இந்த பொன்மயம்ங்கிற பொன் அப்படிங்கிறது அந்த கோவிலுக்கும் வச்சுக்கலாம், இல்லைன்னா அது இறைவனுக்கும் வச்சுக்கலாம் இல்லையா. பொன்னார் மேனியன் அவன், அப்படி பொன்மயமான உடம்பை உடையவன், பொன் போன்ற அழகிய உடம்பை உடையவன். அப்படி அதனால அப்படி அந்த அழகான பொன் போன்ற உடம்புல திருநீர் பூசிந்து ஆடுகின்ற தில்லை சிற்றம்பலவன், அந்த சிதம்பர நடராஜ பெருமானுடைய உடுத்த துகில் கண்ட கண் கொண்டு, உடுத்த துகில்னா அவன் அணிந்திருக்கிற ஆடை, துகில்னா ஆடை, பொதுவாக அது வந்து நல்ல உயர்ந்த துணிமணி இல்லையா, பட்டு வேஷ்டி, ஜரிகை வேஷ்டி அப்படின்னு, அது மாதிரி அழகான உயர்ந்த துணிக்கு துகில் அப்படின்ப. ஆனால் இந்த இடத்துல இறைவன் வந்து அணிந்திருப்பது தோலால் ஆனது புலித்தோலை தான் அவன் அறையில கட்டின்னு இருக்கான். அதனால இந்த இடத்துல உடுத்த துகில் அப்படிங்கிறது அவன் அணிஞ்சிருக்கிற தோல் ஆடை. அந்த தோல் ஆடைய கண்ட கண் கொண்டு, அதை பார்த்த கண்ணால மற்ற இனி காண்பதில்லை, இனிமே பார்க்கறதுக்கு என்ன இருக்கு. இதுதான் அந்த மூணாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். நாலாம் பாட்டு, வைச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நமச்சிவாய அச்சமொழிந்தேன், அணிதில்லை அம்பலத்து ஆடுகின்ற பிச்சன், பிறப்பிலி பேர் நந்தி, உந்தியின் மேல் அசைத்த கச்சின் அழகு கண்டால் பின்னை கண்கொண்டு காண்பது என்னை. இதுவும் அதே மாதிரி தான். இந்த இதில் அவர் சொல்றது கச்சு. கச்சு அப்படின்னாக்க பெல்ட் இல்லையே, நீங்கள் அந்த வார்த்தையை நம்ம விட்டுவிடோம் தமிழில், பெல்ட் அப்படிங்கிறத உபயோகிக்கிறோம். ஆனால் அறையில் கட்டுகிற, இடுப்பில் கட்டுற பெல்ட்டுக்கு பேர் கச்சு. அந்த கச்சு அதை பார்த்தாக்க அப்புறம் வேற என்ன பார்க்கறதுக்குங்க. அவன் இறைவன் அணிஞ்சிரு சிவருவன் அணிஞ்சிருக்கிற கச்சு என்ன, அவன் பாம்பை தான் இடுப்பில் பெல்ட்டாக கட்டின்னு இருக்கான் இல்லையா. அதனால அந்த பாம்பை பெல்ட் மாதிரி கட்டிட்டு இருக்கிற பாம்பை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறார். ஸோ வைச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நமச்சிவாய அச்சமொழிந்தேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் முன்ன பின்ன போட்டு பொருள் கொள்ளணும் இல்லையா. நமச்சிவாய நமக்கு வைச்ச பொருள் ஆகும் என்று எண்ணி அச்சமொழிந்தேன் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும். இந்த நமச்சிவாய அப்படிங்கிறது மந்திரம். நமச்சிவாய திருவைந்தெழுத்து நமக்கு வைச்ச பொருள் ஆகும் என்று எண்ணி அச்சமொழிந்தேன். அச்சமொழிந்தேன்னா என்னுடைய பயத்தை தீர்ந்தேன், பயம் தீர்ந்தேன் அப்படிங்கிறார். எனக்கு கவலை இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறார். நமக்கு எப்போ, நமக்கு இந்த லௌகீக வாழ்க்கையில் நமக்கு எப்பவுமே கவலை. நம்ம இது பண்ணாக்க வீடு வாங்கிறதுக்கு பணம் இருக்குமா, இல்லை பிள்ளைய காலேஜுக்கு அனுப்புறதுக்கு பணம் இருக்குமா, இல்லை பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு பணம் இருக்குமா, இல்லை நம்ம வயசான ரிட்டையர் ஆனால் வாழறதுக்கு பணம் இருக்குமா, நாங்கள் எப்போவுமே எதிர்காலத்தில் ஏதோ ஒன்று பண்ணணுமே அதுக்கு பொருள் இருக்குமா அப்படிங்கிற கவலை. அதனால நம்ம எப்போ சேமிச்சு சேர்த்து வைக்கிறோம். அப்படி இந்த சேர்த்து வைக்கிற நிதிக்கு பேர் வைச்ச பொருள் இல்லையா. அதை வந்து சேம நிதி அப்படின்ப, எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அப்படி அந்த வைப்பு நிதி இல்லைன்னா சேம நிதி அப்படின்ப. இந்த வைப்பு நிதினா நமக்கு எதிர்காலத்தில் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சேமித்து வைக்கிற ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இது. அப்படிப்பட்ட வைச்ச பொருள் என்னது அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்கிறாரு. இங்கே வைச்ச பொருள் என்ன, நமக்கு வீடு இருக்கு, நிலம் இருக்கு, இதெல்லாமா வைச்ச பொருள் அப்படிங்கிறதுக்கு சொல்றார். நமக்கு வைச்ச பொருள் எது அப்படின்னாக்க நமச்சிவாய அப்படிங்கிறார். இந்த நமச்சிவாய மந்திரமானது நமக்கு வைச்ச பொருள் ஆகும். அதுதான் நமக்கு வைப்பு நிதி. நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும், எதிர்காலத்தில் நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நம்ம காப்பாத்துற ஒரு செல்வம் நமச்சிவாய மந்திரம் அப்படின்னு எண்ணி அச்சமொழிந்தேன், என்னுடைய கவலைகளை நீங்கினேன், என்னுடைய பயத்தை விட்டேன் அப்படிங்கிறார். நிம்மதியா இருக்கேனா அப்படிங்கிறார். அப்படி அப்படிப்பட்டவன் யாரது, அணிதில்லை அம்பலத்து ஆடுகின்ற பிச்சன் அவன். அந்த சிவருமான் பிச்சன் அப்படிங்கிறார். பிச்சன் அப்படின்னா பித்தன், அது வந்து பிச்சன் அப்படின்னு வருது. இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா சிரித்தான் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், யாரும் சிரித்தான்னு பேச்சுல சொல்றது இல்லை, சிரிச்சான் அப்படின்னு தான் சொல்றோம். அதே மாதிரி அந்த இத்தங்கிற இடத்துல இச்சா வர்றது பல வார்த்தைகளை நம்ம பேச்சுல உபயோகிக்கணும். அது மாதிரி இந்த பாட்டிலையும் வைச்ச பொருள் அப்படிங்கிறார். வைத்த பொருள் அப்படிங்கிறது வைச்ச பொருள் அப்படிங்கிறார் இல்லையா. அதை அங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு தான் நம்ம பேச்சில் சொல்கிறோம். அதான் இங்கே ஒரு பாட்டில் சொல்கிறார். வைச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நமச்சிவாய அச்சமொழிந்தேன், அணிதில்லை அம்பலத்து ஆடுகின்ற பிச்சன். அந்த அழகான தில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற பித்தன் அப்படிங்கிற திருநாமத்தையுடைய சிவருமான். பித்தன்கிற பேர் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், பித்தா பிரைசூடி பதிகத்தை பார்த்தப்ப பார்த்துருக்கோம். பித்தன் அப்படின்னா பேரன்பு உடையவன், பேரவருடான் அப்படிங்கிற அந்த அன்பின் மிகுதி தான் பித்து. இறைவன் நம்ம எல்லாருமேலே அன்பு வச்சிருக்கான், அளவுக்கு மீறி அனுபவிச்சிருக்கான், அதான் பித்தன் அப்படிங்கிறோம். அது சிவருமானுக்கு மட்டும் தான் சொல்றோம், வேற எந்த கடவுளுக்கும் அந்த பித்தன்கிற வார்த்தையை சொல்றது இல்லை நாமமா. அப்படிப்பட்ட பிச்சன் அவன், பிறப்பிலி அவனுக்கு பிறப்பு கிடையாது, பேர் நந்தி, அவனுக்கு நந்தி அப்படின்னு ஒரு பேர் உண்டு இல்லையா. இப்ப நீங்க நம்ம நந்தி அப்படின்னா எல்லாரும் அந்த விஷபத்துக்கு தான் நம்ம சொல்றோம், நந்தி அப்படின்னா விஷபம் அப்படின்னு அந்த அது ஒண்ணுக்கு தான் சொல்றோம். ஆனா தேவாரத்துல விஷபத்தை நந்திங்கிற பேர்ல சொல்றது கிடையாது. பொதுவா எங்கேயுமே ஏறுது, ஏறு, விடை, இடபம் இப்படியெல்லாம் தான் வருமே ஒழிய நந்திங்கிற பேர் வராது. தேவாரத்தில் நந்தின்னு வந்தாக்க பொதுவாக அது சிவருமானை தான் குறிக்கும். நம்ம இன்னும் பார்த்ததில்லை காதலாவி கசந்த பதிகம். அந்த காதலாவி கசந்த பதிகத்தில் நந்தி நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு வரும் இல்லையா. மந்திரமன பாவங்கள் மேவிய பந்தனைவர் தாமம் பகர்வரில் சிந்து மல்வினை செல்வம் மல்குமால் நந்தி நாமம் நமச்சிவாயவே. அதே மாதிரி இல்லை கடைசி பாட்டில் அதே தான் வரும், நந்தி நாமம் நமச்சிவாயவரும் சந்தியால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தியால் மகிழ்ந்து ஏத்துவார் பந்தவாசம் அறுக்க வல்லார்களே அது முடியும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பேர் நந்திங்கிறது நந்தி என்ற பெயரை உடையவன் சிவபெருமான் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தது. உந்தியின் மேல் அசைத்த கச்சின் அழகு கண்டால், உந்தினா வயிறு, அவன் வயிற்றுக்கு மேல ஒரு பெல்ட் கட்டியிருக்கான், மேல் அசைத்த அப்படின்னா கட்டி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த பொன்னார் மேனியனை பாட்டில் பார்த்துருக்கோம், பொன்னார் மேனியனே புலித்துவலை அரைக்கு அசைத்து, அசைத்து அப்படின்னாக்க கட்டுறது கட்டின்னு அர்த்தம். அப்படி உந்தியின் மேல் அசைத்த கச்சின் அழகு கண்டால், அவன் அவனுடைய வயிற்றின் மேல கட்டியிருக்கிற பெல்ட்டோட அழகை பார்த்தாக்க, அது என்ன பெல்ட் முன்னாடியே பார்த்தோம், அது பாம்பை தான் இறைவன் பெல்ட் மாதிரி கட்டின்னு இருக்கான். அப்படி அந்த அந்த பாம்பு பெல்ட்டோடைய அழகை பார்த்ததுக்கப்புறம் கண் கொண்டு காண்பது என்ன, இந்த கண்ணால் வேற என்னதை பார்க்கணும் அப்படிங்கிறார். இதான் நாலாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். இந்த பதிகத்தில் மீதி பாடல்கள் தொடர்வோம். திருச்சிற்றம்பலம்